நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, ஆழமான கேள்வி. பிரம்மத்தை அறிவதற்குண்டான அத்தனை அறிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாமோ குறைவான அறிவுடையவர்கள். அறிவே இருந்தாலும் அதை வேறு விஷயங்களில் செலவழிக்கவே நேரம் சரியாகிவிடுகிறது. பிரம்மமோ அனைத்து பெருமைகளும் மிக்கவர். பிருகத்வாத்து பிரம்மணத்வாச்ச பிரம்மமை தெரிதீயதே. தான் மிகவும் பெரியவர். அப்படி இருக்கும்போது இந்த சிற்றறிவை கொண்டு எப்படி பிரம்மத்தை அறிந்து கொள்ள? அறிந்து கொண்டால்தான் மோட்சம் என்று உபனிஷத்து கூறுகிறது. தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி ந அந்யப்பந்தாக அயனாய வித்யதே என்று உபனிஷத்து. வேறு மார்க்கமே இல்லை, பிரம்மத்தை அறிந்து கொள்வதுதான் வழி. அவனை பற்றின தியானம் உபாசனம் அதுவே முக்தி கொடுக்கும் என்கிறது. இப்ப கேள்வி ஒன்று, இந்த சிற்றறிவை கொண்டு பிரம்மத்தை அறிய முடியுமா? ரெண்டு, அப்படி அறிய முடியுமானால் முழுவதுமாக அறிய முடியுமா? மூன்று, முழுவதுமாக அறிந்து விட்டால் அப்ப பிரம்மத்தினுடைய பெருமை உட்பட்டதாகி விடாதா? நான்கு, பிரம்மத்தினுடைய பெருமையும் அளவுக்குட்பட்டதுன்னு ஆகிவிட்டால் அப்ப பிரம்மமே அளவுக்குட்பட்டதாயிற்றே. ஐந்து, ஒருவேளை பிரம்மத்தை சிற்றறிவால் அறிய முடியாதுன்னு சொல்லிவிட்டால் அப்ப எப்படி முக்தி கிடைக்கும்? அறியவே இல்லையே, எப்படி முக்தி கிடைக்கும்? ஆறு, அப்படி அறியவில்லை என்றால் இதை தவிர முக்திக்கு வேறு மார்க்கம் இருக்கிறதா? இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுகிறதே, அப்ப யாருமே முக்தி அடைய போவதில்லையா? இதெல்லாம் கேள்விகள், நல்ல கேள்வி. பிரம்மத்தை இந்த சிற்றறிவால் அறிய முடியும். முழுவதுமாக அறிய முடியுமா? முடியாது. முழுவதுமாக அறிய முடியாது என்று அறிந்து கொள்ளலாம். பிரம்மத்தை பற்றி அறிவதுன்னு சொன்னாலே அறிவுக்கு அப்பாற்பட்டவன் என்கிற உண்மையை புரிந்து கொள்வது. அதனால முழுமையாக அறிய முடியாது. முழுமையாக அறியாவிட்டாலும் முக்தி அடையலாமா? அடையலாம். இந்த சம்சாரத்தில் இவ்வுலகத்தில் இருக்கும் வரை கண்டிப்பா பிரம்மத்தை முழுமையாக அறியவோ அனுபவிக்கவோ இயலாது. அது முடிந்திருந்தால் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார்கள். வைகுந்தத்துக்கு போக வேணும் என்று தவித்திருக்க மாட்டார்கள். எப்ப தவிப்பார்களோ அப்ப கண்டிப்பா இந்த லோகத்தில் முழுமையாக அறிய முடியாது என்று தெரிந்துவிட்டது. சரி, அப்படி என்றால் முக்தி கிடைக்குமானால் அறிந்த அளவுக்கே முக்தி கிடைக்கும். மொத்தமாக அறிய வேண்டியதில்லை, அதை அங்கு போய் பார்த்து கொள்ளலாம். இங்கு எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அதற்கே முக்தி உண்டு. அது எவ்வளவாக இருக்கும் என்றால் அந்த அறிவு பக்தி ஆகிறது. அந்த பக்தியால் எவ்வளவு உருகத் தொடங்கி விடுகிறானோ அந்த அளவுக்கு பெருமான் முக்தி கொடுத்து விடுவார். இதில் நம்மிடத்தில் ஒரு பெரிய அளவுகோல் ஸ்கேலோ தெர்மாமீட்டரோ தேவையில்லை, அப்படி இல்லவும் இல்லை. எவ்வளவு தூரம் முற்றியவனுக்கு பழுத்தவனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்கிற கணக்கு அவர் மட்டுமே அறிவார். சரி, அப்ப முழுவதுமாக அவர் அறிய முடியாதென்றால் அறிந்தோம் என்று எப்படி சொல்ல? அறிந்த பகுதி எவ்வளவோ அது அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது. நான் குறைவாகவே அனுபவித்தாலும் அந்த குறவே என்னை பொறுத்தவரை நிறைவாகிவிடுகிறது. பிரம்மம் மிக மிக பெரியவர். அந்த பெரியவருடைய ஒரு சிறு பகுதியும் மிக மிக பெரியதாகத்தான் இருக்கும். இதைத்தான் ஆச்சாரியர்கள் எழுதும்போது அனுபூத அம்சம் அப்படின்னா, இதுவரை நாம் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறோமோ அவர் குணங்களை பற்றி, அறிவை பற்றி, ஆற்றலை பற்றி எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறோமோ அதுவே மிக்க ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். இது என்ன சிறு பகுதி தானே நினைக்க வேண்டாம். எது அனுபூதாம்சமோ அனுபவித்திருக்கிறோமோ அதுவே அவ்வளவு பெரிய பகுதி. இனி அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ அதுக்கு அளவே கிடையாது. இப்படித்தான் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அனுபவித்திருக்கிறோமோ தெரிந்து கொண்டிருக்கிறோமோ அதுவே மோட்சம் கொடுக்கும். அது எவ்வளவு என்பதை கைபிடித்து கூட்டி போகும் கடவுளே அறிவார். சரி, அப்போ பெருமானம் முழுவதுமா அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. பின்ன என்ன தெரிஞ்சு கொண்டோம் என்றால், அந்த தெரிந்து கொண்ட சிறு பகுதியே அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிற அளவுக்கு பெரும் பகுதி. ஏனெனில் மிகப்பெரியவரான பிரம்மத்தினுடைய பகுதியாக இருக்கிறபடியால் அதுவும் மிகப்பெரியதாகத்தான் இருக்கும். அளவுக்குட்பட்ட ஒரு பொருளின் பகுதி அளவுக்குட்படும். அளவுக்கே உட்படாத ஒரு பொருளுடைய பகுதி அதுவும் அளவுக்குட்படாததாக இருக்கும். அதனால் அதை அறிந்து கொண்டு விட முடியாது. அதனால் மோட்சம் கிடையாது என்று நினைக்க வேண்டாம். அனுபவித்தது அத்தனை ஆனந்தமாக இருக்கிறது. அதை முழுமையாக தெரிந்து கொள்ள வைகுந்தத்தை அடைகிறோம். இவைகள்தான் உண்மைகள். அதனால் நம்ம சிற்றறிவுக்கு மந்த புத்திக்கு இது எட்டுமா என்று பயப்பட வேண்டாம். எவ்வளவு எட்டுகிறதோ அதுவே ஆனந்தமான முழுமையான அம்சம் நம்மை பொறுத்தவரை. அவருடைய பெருமையில் ஒரு சிறு துகுளியாக இருக்கும். ஆனாலும் நமக்கு அந்த சிறு துளியே முழுமையான ஆனந்தத்தை கொடுத்து விடுகிறது. அதனால்தான் இங்கும் அனுபவம்னு சொல்றோம். ஒரு சிறு துளி அனுபவமே இந்த லோகத்தில் இனிக்கிறது. அங்கு அனுபவம்னு சொல்றோம், முழுமையான அனுபவம் அந்த லோகத்தில் இனிக்கும். இந்த சிற்றறிவுக்கு தகுந்து இங்கு அறிவையும் ஆற்றலையும் அனுபவத்தையும் கொடுக்கிறார். அங்கு போனால் நமக்கே பேரறிவு வரும். அதற்கு தகுந்து தன்னை அமைத்துக் கொண்டு தன் பெருமைகளை காட்டுகிறார். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் மொழிந்த முறையான மொழி. இந்த கேள்வியிலேயே மற்றொரு பக்கம் உள்ளது. நம் சிற்றறிவுக்கு பிரம்மத்தின் ஒரு பகுதியைத்தான் அறிந்து கொள்ள முடியும். அவரை முழுமையாக அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது உபனிஷத்துக்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன. ஏக விஞ்ஞானேன பகு விஞ்ஞானம் அல்லது சர்வ விஞ்ஞானம், ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறது. பிரம்மத்தில் அனைத்தும் அடக்கம். அதனால பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகும். யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஞ்ஞாத்தம் சியாத்னு சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லுகிறது. ஒரு மண்ணுருண்டையை தெரிந்து கொண்டால், மண்ணை அறிந்தால் மண்ணால் செய்யப்படும் அனைத்தையும் அறிகிறோம். அப்ப காரணத்தை தெரிந்தால் காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். பிரம்மம் காரணம், பிரபஞ்சம் உலகம் முழுக்க காரியம். அதனால உலகத்துல தனித்தனியா எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டாம், ஒவ்வொன்றாக மெனக்கெட வேண்டாம். பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டால், இப்ப நம்மாழ்வார் பகவானை அறிந்தார், உலகத்தில் இருக்கிற எல்லாமே தெரிந்தது. கஷ்டம் நஷ்டம் உறவு உற்றார் ஏமாற்றுதல் அது இது பொய் பித்தலாட்டம் எல்லாம் தெரிந்து கொண்டு அழுகிறார் அரற்றுகிறார். அப்ப பிரம்மத்தை தெரிந்து கொள்ளவே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறோம். சரி, புரிகிறது. ஆனா நாம தான் நம்ம சிற்றறிவித்து பிரம்மத்தை முழுமையாகவே தெரிந்து கொள்ளவில்லையே. முழுமையாக தெரிந்து கொண்டால் தானே உலகத்தை தெரிந்து கொண்டதாகும். பிரம்மத்தின் ஒரு சிறு பகுதியைத்தானே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப லோகம் முழுக்க தெரிந்து கொண்டதாகுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ மண்ணை முழுக்க தெரிஞ்சின்றால்தான் மண்ணால் செய்யப்பட்ட பொருள்களை தெரிஞ்சுக்க முடியும். மண்ணினுடைய ஒரு சிறு பகுதியை மட்டும் தெரிந்து கொண்டால் மண்ணால் ஆக்கப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அதனால் பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகிறது. பிரம்மத்தை முழுமையாக தெரிந்து கொண்டால் தானே எல்லாம் தெரிந்ததாகும். நாம பிரம்மத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லையே, ஒரு பகுதி தானே தெரிந்து கொள்ளுகிறோம். சிற்றறிவுக்கு அவ்வளவுதானே எட்டும். அப்ப எல்லாம் அறிந்ததாகுமா என்று கேள்வி வரும். நிச்சயமாகும். எந்த உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகின்றன என்று சொல்லுகிறதோ அதே உபனிஷத்து தான் பிரம்மத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது என்றும் சொல்லுகிறது. ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டு வேதாந்தம் ஒரு நாளும் சொல்லாது. அதனால் பொருள் என்ன? நான் பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியை அறிந்து கொண்டிருந்தாலும் அதுவே அனைத்தை பற்றின அறிவையும் கொடுக்கும் என்பது பொருள். பிரம்மத்தை முழுமையாகங்கிறது கனவு கூட காண முடியாது. ஒரு பகுதி தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவருக்கு எவ்வளவு பெருமை என்றால், அந்த ஒரு பகுதியின் அறிவே அனைத்தை பற்றின அறிவையே நமக்கு கொடுக்கிறது என்றால் அது இன்னும் அவருடைய பெருமையை பறைசாற்றுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணுங்கிறது சின்ன சமாச்சாரம், அதை முழுக்க தெரிஞ்சிருந்தா தான் குடத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதுவே மண்ணை பத்தி பாதி விஷயம் நமக்கு தெரியாது. எதால் ஆக்கப்பட்டிருக்கு, அது என்ன, இப்ப ஹைட்ரஜனா ஆக்சிஜனா சிலிக்காவா ஏது என்ன, ஒன்றும் தெரியாது. ஏதோ மண்ணுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனாலும் மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் பொம்மை மடக்கு சராவம் எல்லாம் தெரியறதே. அப்ப மண்ணு விஷயத்திலேயே முழுமையாக தெரியாவிட்டாலும் மண்ணால் ஆக்கப்பட்டவை தெரிகின்றன. அப்படி இருக்கிறச்சே பிரம்மத்தின் விஷயத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதும் நாட் பாசிபிள், நடக்காது. அதனால எந்த ஒரு பகுதியை தெரிந்து கொள்கிறோமோ அதற்கே அனைத்தையும் அறிவிக்கக்கூடிய சக்தி ஆற்றல் உண்டு என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.